7 billion stories and counting.
SBS Radio. வணக்கம் டாக்டர் காந்தீபன்.
வணக்கம் ரேணுகா.
ஆர்த்ரைட்டிஸ் என்பது நம்மவர்களை அதிகமாக தாக்குகின்ற ஒன்று. முதலில் ஆர்த்ரைட்டிஸ் என்றால் என்ன என்றும் அதில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன என்றும் சொல்லுங்கள் டாக்டர்.
ஆம், ஆர்த்ரைட்டிஸ் என்றால் தமிழில் சொல்வதானால் அது மூட்டு அழற்சி என்று சொல்லலாம். அது மூட்டுகளில் ஏற்படுகின்ற அழற்சி. அழற்சி என்பது இன்ஃப்ளமேஷன். இன்னொரு விதத்தில் இலகு தமிழில் சொல்வதாயின் மூட்டு வாதம் அல்லது மூட்டுகளில் ஏற்படும் தேய்வு என்றும் கூறலாம். ஆர்த்ரைட்டிஸ் நாங்கள் பல வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, இங்கே நாங்கள் கொமனாக அதாவது மிகவும் பொதுவாக காணப்படுகின்ற ஆர்த்ரைட்டிஸ் என்று சொன்னால் அது ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்வோம். அதை விட காணப்படுகின்ற ஆர்த்ரைட்டிஸ் என்பது உதாரணத்துக்கு நாங்கள் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் நோய் தொற்றுகளால் ஏற்படுகின்ற செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்பவற்றை குறிப்பிடலாம். கொமனாக நாங்கள் இங்கே ஆர்த்ரைட்டிஸ் என்று குறிப்பிடுவது இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அதுதான் மிகவும் பெரும்பாலானவர்கள் பாதிப்புள்ளார்கின்ற ஒரு நோய். இது நோய் என்று சொல்வதை விட, இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்பதை நோய் என்று சொல்வதை விட, இது அந்த வயது செல்லும் பொழுது முட்டுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்வு, அதனை நாங்கள் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று குறிப்பிடுகின்றோம்.
குறிப்பாக இலங்கை இந்திய பின்னணி கொண்டவர்களை அதிகம் பாதிக்கின்ற ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்வார்கள் இல்லையா? இவை இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று கூறுங்கள்.
ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொன்னால் அது சொல்லும் ஒரு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன், அதாவது வயது செல்லும் பொழுது வயது முதிர்வடையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒன்று. இதற்கு காரணம் என்று எதையும் குறிப்பிட முடியாது. ரூமடாய்ட் என்பது அது ஓட்டோ இம்யூன் கண்டிஷன், அதாவது அது ஒரு நோய் நிலைமை. ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்பது நாங்கள் நோய் என்று குறிப்பிடுவதில்லை. அது அதனை நாங்கள் அதாவது டீஜெனரேட்டிவ், அதாவது எங்களோட வயது ஏற்படும் பொழுது எங்கள் உடலில் சுருக்கங்கள், நரை கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படுவது போல எங்கள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உருவாக்குன்றது. ஆனால் ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் என்பது அது ஒரு நோய் நிலைமை, அதாவது எங்களுடைய உடம்பிலே உள்ள கலன்களுக்கு எதிரான கலன்கள், எதிரான கலன்கள் எங்கள் உடம்புக்குள்ளேயே உருவாக்கப்படுகின்றன. அவை சென்று எங்களுடைய மூட்டுகளிலே தாக்குவதன் மூலமாக எங்களுடைய மூட்டுகளிலே வளமைக்கு மாறான அழற்சி ஏற்படுகின்றது. அதனை தான் நாங்கள் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கின்றோம். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்பது அது எல்லோருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு. சிறு வயது நடுத்தர வயது ஆட்களும் கூட இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கலாம். ஆனால் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பெரும்பாலும் வயது போனவர்கள் என்று சொன்னால் நாங்கள் பெரும்பாலும் சிலருக்கு பொதுவாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் குறிப்பிடுவோம். ஆனால் அதிகளமான உடற்பெருமன் மற்றும் அவர்களுடைய மூட்டுகளில் ஏற்பட்ட காயங்கள் அதன் மூலமாக சில பேருக்கு சிறு வயதிலேயே, அதாவது நடுத்தர வயதிலேயும் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது.
மிகவும் பொதுவாக காணப்படுவது இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்பதால் அதை பற்றியே பார்ப்போம் டாக்டர். ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஒருவருக்கு வந்துவிட்டது அல்லது வருகின்றது என்றால் என்னென்ன அறிகுறிகள் காணப்படும்?
ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்றால் அறிகுறிகள் பெரும்பாலும் குறிப்பிடக்கூடியது மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி, அதை விட சில பேருக்கு மூட்டுகளிலே வீக்கம் ஏற்படும், அதை விட சில வேளைகளில் அந்த மூட்டுகளிலே சத்தம் ஏற்படும், கரகர என்று ஏற்படுகின்ற சத்தம், அதை விட சில பேருக்கு அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வளைவுகள், வளைவுகளாக மூட்டுகள் ஏற்படுகிற உருமாற்றங்கள், இவையும் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உரிய அறிகுறிகள். பொதுவாக இந்த ஆரம்ப அறிகுறி என்று சொன்னால் வலி, அதுதான் முக்கியமான அறிகுறியாக இருக்கும்.
சரி, இப்படியாக ஆர்த்ரைட்டிஸ் எனக்கு இருக்கலாம் என்பதாக உணர்ந்தால் அது சம்பந்தமாக எந்த மருத்துவரிடம் உண்மையில் நான் போக வேண்டும்?
மூட்டு வலி என்பது அதாவது ஆரம்ப கட்டத்தில் பொதுவாக ஜிபி, அதாவது ஒரு பொது வைத்திய நிபுணரிடம் காட்டுவது போதுமானதாக இருக்கும். அதாவது இந்த ஆரம்ப நிலைமைகளில் அதனுடைய மூட்டு வலிகளினுடைய மருத்துவமும் அதனுடைய டயக்னோசிஸும் அதாவது ஜிபியிடம் தான் உள்ளது. மூட்டு வலி ஏற்படும் போது பொது வைத்திய நிபுணரை சந்தித்தால் அவர் அதுக்குரிய பரிசோதனைகளை செய்து, அதாவது இரத்தத்தில் செய்யக்கூடிய பரிசோதனைகள் இருக்கின்றன, அதை விட சில பரிசோதனை இருக்கின்றன, இவற்றை செய்வதன் மூலமாக இது என்ன வகையான ஆர்த்ரைட்டிஸ் என்பதனை கண்டுகொள்வார்கள். அதன் பின்னர் தேவை ஏற்படும் இடத்து பொது வைத்திய நிபுணர் அது சம்பந்தமான சிறப்பு மருத்துவரிடம் மேலதிக சிகிச்சைக்காக அனுப்புவார்கள். ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருந்தால் பொதுவாக அதனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ஓர்த்தோபெடிக் சர்ஜன்ஸிடம் உள்ளது, அதாவது என்பு சத்திர சிகிச்சை நிபுணர்களிடம் சென்று அதற்குரிய அதற்குரிய சிறப்பு மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற ஆர்த்ரைட்டிஸ்கள் நீங்கள் பொது வைத்திய நிபுணரிடம், அதாவது பொதுவான ஃபிசிஷியன் அல்லது ரூமடாலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது மூட்டு வாத சிகிச்சை நிபுணர்களிடம் சென்று அதற்குரிய மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
ஒருவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டால் என்ன மாதிரியான சிகிச்சைகளை வழங்குவீர்கள்?
ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லிச்சுன்னா அதனுடைய ஆரம்ப கட்ட சிகிச்சையாக நாங்கள் பொதுவாக இந்த வலி நிவாரணமும் அடுத்தது உடல்நிலை கட்டுப்பாடு, அடுத்தது உடற்பயிற்சி என்பவைதான் ஆரம்ப சிகிச்சை முறைகளாக இருக்கும். அதனை தொடர்ந்து அவருடைய வயதுக்கேற்ப வகையிலும் அந்த அவருடைய வலி மற்றது அவருடைய அந்த நோய் நிலைமை ப்ரோக்ரஷன் அதாவது அதனுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையிலும் நாங்கள் சத்திர சிகிச்சையை அறிமுகப்படுத்துவோம்.
ஆர்த்ரைட்டிஸ் இருப்பவர்கள் உடற்பயிற்சி செய்வது ஆபத்தில்லையா?
இந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இரண்டு வகையான நன்மைகள் உண்டு. ஒன்று, இந்த உடல் நிறையினை நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது மூட்டுகளின் அசைவு விகிதத்தை அசைவு வீச்சத்தை அதாவது இந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் என்று சொல்லுவோம், அவற்றினையும் நாங்கள் ஒரு தகுந்த வகையில் மெயின்டைன் அதாவது அதனை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். ஆகவே உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டவர்களிலும் நாங்கள் உடற்பயிற்சியை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதனை தொடர்ந்து நாங்கள் உடற்பயிற்சி செய்ய சொல்லித்தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது மூட்டுக்களிலே பாதிப்பு ஏற்பட்டவர்களை நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஆனால் உடற்பயிற்சிகளில் வேறு வேறு வகையான உடற்பயிற்சிகள் உள்ளன. சில வகையான உடற்பயிற்சிகள் இந்த மூட்டுக்களுக்கு அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். உதாரணமாக ஓடுதல், பாய்தல், குதித்தல் அப்படியான உடற்பயிற்சிகள் மூட்டுக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. அதை விட சில வகையான உடற்பயிற்சிகள் அதாவது உதாரணத்திற்கு ஸ்விம்மிங் மற்றும் சைக்கிளிங் அப்படியான உடற்பயிற்சிகள் மூட்டுகளை பாதுகாக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் மூட்டுகள் அதிக அளவில் நன்மை அளிக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் சொல்லுவோம். ஆகவே தகுந்த உடற்பயிற்சினை நாங்கள் மருத்துவ உதவியுடனோ அல்லது ஒரு சிறந்த பிசியோதெரபிஸ்ட் உதவியுடனோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
இதேவேளை ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்க முடியாதா டாக்டர்?
ஒஸ்டி ஆர்த்ரைட்டிஸ் பிறகு வராமல் தடுப்பது என்பது சிறிதளவு கடினமான விஷயம்தான். ஆனால் ஒஸ்டியாத்ரைட்டிஸ் வருவதற்குரிய சந்தர்ப்பத்தை குறைத்துக் கொள்வதாக இருப்பதாயின் நாங்கள் முக்கியமாக கைக்கொள்ள வேண்டியது எங்களுடைய உடல்நிலை கட்டுப்பாடு. பெரும்பாலும் இந்த ஹை பிஎம்ஐ அதாவது மிகவும் அதிகரித்த உடல்நிலை தான் எங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு குறைந்த வயசிலேயே இந்த ஒஸ்டியாத்ரைட்டிஸ் உருவாக்குகின்றது. ஆகவே ஒஸ்டியாத்ரைட்டிஸ் வருவதை தடுப்பதாக இருக்குவாயின் முக்கியமாக எங்களுடைய உடல்நிலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக முக்கியமாக இருக்கும்.
நீங்கள் முதலில் குறிப்பிட்டீர்கள் மூட்டுகளில் சத்தம் கேட்பது ஆர்த்ரைட்டிஸுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் என்று. அப்படி என்றால் பலருக்கு இந்த மூட்டுகளில் கிராக்கிங் மற்றும் பாப்பிங் சத்தம் என்று சொல்லுவோம் அப்படியான சத்தங்கள் அடிக்கடி கேட்கும். இப்படி சத்தம் கேட்பதற்கு என்ன காரணம்?
அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாப்பிங் அல்லது கிராக்கிங் என்பது எங்களுடைய மூட்டுகளில் உள்ள இழையங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளினால் ஏற்படுகின்றது. இது இந்த கிராக்கிங் அல்லது பாப்பிங் என்பது உண்மையில் அந்த மூட்டு வாதத்தின் ஒரு முக்கியமான மூட்டு விளப்பினோ அல்லது எங்களுடைய மூட்டுகளில் ஏற்படுகின்ற பாதிப்பின் முக்கியமான அறிகுறி. சிலருக்கு சிறு வயதில் இந்த வகையான சத்தங்கள் ஏற்படலாம். அது எங்களுடைய அந்த இளையங்களில் அதாவது ஏதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏதாவது விபத்துக்கள் அல்லது விளையாடும் பொழுது ஏற்படுகின்ற விபத்துக்களினால் ஏற்படுகின்ற பாதிப்பு எங்களுடைய லிகமெண்ட்ஸ் அல்லது இளையங்களிலே ஏற்படுகின்ற பாதிப்பினால் இந்த சத்தம் ஏற்படலாம். ஆனால் இந்த எப்படியான சத்தங்களோ அல்லது மூட்டுகளிலே ஏதாவது பிரச்சனைகள் அதாவது கிராக்கிங் அல்லது பாப்பிங் போன்ற சத்தங்கள் ஏற்படுவது முக்கியமாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஒரு அறிகுறியாக இருக்கும். எனவே தகுந்த வைத்திய நிபுணரை சந்தித்துக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கும்.
அதே போல் பலருக்கு இந்த கை விரல்களை மடக்கி நெட்டி முறிக்கின்ற பழக்கம் இருக்கின்றது இல்லையா, இதனாலும் ஆர்த்ரைட்டிஸ் வருமா டாக்டர்?
ஆம் ரேணா, நீங்க குறிப்பிட்டது அதிகமானவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இந்த நெட்டி முறித்தல் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. ஏனெனில் அடிக்கடி நெட்டி முறிப்பது இந்த எங்களுடைய மூட்டுகளிலே உள்ள இந்த கசிகளை அதாவது கார்ட்ரேஜ் சொல்லுவோம் அதிலே சில உடைவுகள் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதன் மூலமாக பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த நெட்டி முறித்தலை தவித்துக் கொள்ளுதல் நன்றாக இருக்கும்.
இன்னும் ஒரு கேள்வி டாக்டர், இந்த விண்டர் குளிர்காலத்தால் ஒருவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரலாமோ?
விண்டர் என்பது நாங்கள் ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் காரணமாக குறிப்பிட முடியாது. ஆனால் குளிர்காலங்களில் இந்த எல்லா வகையான மூட்டு உபாதைகளும் அதிகரிக்கும். ஏனெனில் குளிர்காலங்களில் எங்களுடைய தசைகளில் ஏற்படுகின்ற கண்ட்ராக்ஷன்ஸ் அதாவது சுருக்கங்கள் அவை வந்து எங்களுடைய மூட்டுகளிலே வலியினை அதிகரிக்கும். விண்டர் என்பது ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கோ எந்த ஒரு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஒரு காரணமாக குறிப்பிட முடியாது. ஆனால் இந்த குளிர்காலங்களில் அவர்களுக்கு அதிக அளவு சிம்டம்ஸ் அதாவது அதிக அளவு அறிகுறிகள் ஏற்படும். அதனால் தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவர்கள் குளிர் நாடுகளையோ அல்லது குளிர் பிரதேசங்களையோ தவிர்த்து கொள்ள விரும்புவார்கள். ஸோ அது ஒரு காரணமாக குறிப்பிட முடியாத நாள் குளிர் என்பது அதிக உபாதைகளை ஏற்படுத்தும் மூட்டுவாதம் உள்ளவர்களுக்கு.
இறுதியாக ஆர்த்ரைட்டிஸ் ஒருவருக்கு வந்துவிட்டால் அதை முற்றாக குணப்படுத்தலாமா என்று சொல்லுங்கள் டாக்டர்.
ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் முழுமையாக குணப்படுத்துவது என்பதும் கடினமான ஒரு விஷயம். முழுமையாக குணப்படுத்துவது என்பது சத்திர சிகிச்சையில் தான் தங்கியுள்ளது. அதாவது மூட்டு மாற்று சத்திர சிகிச்சை அதுதான் நாங்கள் இறுதி ஆப்ஷனாக கொடுப்பது இந்த ஒஸ்டியோஆர்த்ரைட்டிஸிற்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஆரம்ப நோய் இளமைகளில் நாங்கள் முதலில் வலி நிவாரணிகள் உடற்பயிற்சி மற்றும் உடல்நிலை கட்டுப்பாடு என்பவற்றை ஆரம்ப சிகிச்சை முறையாக வழங்குவோம். அதன் பின்னர் மிகவும் லேட் ஸ்டேஜ், அதாவது கடுமையான நிலைமைகளில் அவர்களுக்கு தாங்க முடியாத வழியை அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதில் பிரச்சனைகள் என்பதற்கு ஒரே தீர்வாக நாங்கள் கொடுப்பது இந்த சத்திர சிகிச்சை, அதாவது மூட்டு மாற்று சத்திர சிகிச்சை. ஆனால் இந்த சத்திர சிகிச்சையில் உள்ள பிரச்சனை, நாங்கள் அந்த மூட்டு மாற்று சத்திர சிகிச்சையை இல்லை அதாவது வயது குறைந்தவர்களுக்கு செய்ய முடியாது. ஏனெனில் வயது குறைந்தவர்களில் அந்த மூட்டுகளின் ஆயுள் காலம் மிக மிக குறைவு. அதாவது நாங்கள் பொருத்துவது ஆர்டிபிஷியல் மூட்டுகள், அதாவது நாங்கள் இது வந்து உலோகத்தாலும் மற்றதொரு வகையான பிளாஸ்டிக்காலுமான மூட்டுகள். அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி உண்டு. சாதாரணமாக நாங்கள் வழங்குவது 10 to 15 வருடங்கள் என்பதுதான் அவற்றுடைய ஆயுள் காலமாக நாங்கள் வழங்குவோம். ஆகவே இவ்வகையான சத்திர சிகிச்சையினை இளைய வயது குறைந்தவர்களை மேற்கொண்டால் அவர்களில் அந்த மூட்டுகளினுடைய மூட்டுகளின் மிக விரைவில் மீண்டும் டேமேஜ் ஆகும், அதாவது அதை பாதிப்படையும். அது பாதிப்படைந்தால் மீண்டும் அதை இன்னும் ஒரு ஆபரேஷனுக்கு அவர்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த சத்திர சிகிச்சையினை ஒரு இறுதி ஆப்ஷன் ஆயுதமாகத்தான் அதை பயன்படுத்துகின்றோம். பொதுவாக இந்த சத்திர சிகிச்சை வயது அதிகமானவர்கள், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களிலே சிறந்த ஒரு விளைவை தந்து கொண்டிருக்கின்றது.
மிக நன்றி டாக்டர் காண்டீவன், ஆர்த்ரைட்டிஸ் பற்றிய தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி வேணுகா. 7 billion stories and counting. SBS Radio.